விருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் நாவலாசிரியர் திருமிகு கி ராஜநாராயணன் அவர்களின் காய்ச்சி மரம் என்ற கதையை நம்மிடையே சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
என் இனிய இதயங்களே, வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற கதைக்கு சொந்தக்காரர் கி ராஜநாராயணன். அவரை சொந்தம் கொண்டாடுவது கரிசல் நாட்டு பூமி. கரிசல் பூமி, கருப்பு மணல், புஞ்ச நிலம். அந்த கருப்பு நிலத்திலே பிறந்த வைரம்தான் கி ராஜநாராயணன். கரிசல் காடு, கரிசல் மண் என்பது இன்றைய கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், திருநெல்வேலியிலிருந்து திருமங்கலம் வர்ற பாதை கொஞ்சம் முன்னாடி சங்கரங்கோயிலுக்கு முன்னால, அதுல இடைசவல் என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவருக்கு முன்னோடியாக இருந்த கு அழகிரி சாமியும் இங்கே பிறந்தவர்தான். அந்த பகுதியில் நாயக்கர்கள் கொஞ்சம் அதிகம். இவங்கள்லாம் ஆந்திராவில் ராயலசீமையில இருந்து வந்தவங்க. தெலுங்கை தாய்மொழியாக உடையவர்கள், தெற்கு பக்கம் தமிழை வளர்த்தவர்கள். இவர் 40 வயசுல தான் எழுத தொடங்கினார். இன்றைக்கு வயது கிட்டத்தட்ட 80 மேலே. ஆனால் அவர் பள்ளிக்கே போனதில்லை. ஆனால் இன்னைக்கு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். பள்ளிக்கே போகல, விளக்கி சொல்றேன். இப்போ தான் பள்ளிக்கு போகாத பற்றி அவர் எழுதுறார். நான் மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கியது இல்லை, ஆனா ஒரு நாள் ஒதுங்கினேன் பள்ளிக்கு. அப்படி ஒதுங்கின போது நான் பள்ளியை பார்க்கல, பெஞ்ச மழையைத்தான் பார்த்தேன். அப்படி மழையை பார்த்ததினாலேதான் இன்றைக்கு மழை போல இலக்கியங்களை அவரால் படைக்க முடிந்தது. பள்ளியை பார்த்திருந்தால் எங்கேயாவது ஒரு எழுத்தராக பணியாற்றி கொண்டிருப்பார். நான் இன்னொரு வேடிக்கை சொல்றேன் என் இனிய நண்பர்களே. இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்குறாங்கல்ல, PhD ஆராய்ச்சி செய்து தமிழ்ல. எனக்கு தெரிந்த முக்கால்வாசி இந்த டாக்டர் பட்டம் வாங்கிய ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம், தீசிஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் பள்ளிக்கு போகலையோ பல்கலைக்கழகத்துக்கு போகலையோ அவங்க படைச்ச இலக்கியத்தை ஆராய்ச்சி செய்துதான் இவங்க டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஜெயகாந்தன் பட்டம் பெறவில்லை, நம்முடைய கி ராஜநாராயணன் பட்டம் பெறவில்லை, அகிலன் பட்டம் பெறவில்லை, அடுக்கிக் கொண்டே போகலாம். கண்ணதாசன் பட்டம் பெறவில்லை, கவியரசு கண்ணதாசன். இந்த ராஜநாராயணனுடைய எழுத்திலே மண் வாசனை வீசும். ஒரு எழுத்து எப்பொழுது ஜீவன் உள்ளதாக மாறுகிறது என்றால் அந்த மண்ணின் மனம் எந்த எழுத்திலே வீசுகிறதோ. ஏனென்றால் ஒவ்வொரு மண்ணுக்கும் எழுத்து வாசனை உண்டு, ஒவ்வொரு எழுத்துக்கும் மண் வாசனை உண்டு. பலாப்பழம் பல இடங்களில் பழுக்கிறது, ஆனால் தஞ்சாவூர் சீமையிலே பழுத்த பலாப்பழத்திற்கு அதில் தஞ்சாவூர் மண்ணினுடைய மனம் இருக்கும், சுவை இருக்கும். அதே போலதான் பண்ருட்டி, திண்டுக்கல், பள்ளத்தூர். இப்படி இவர் ஏறத்தாழ பல கதைகள், பல புதினங்கள் எழுதியிருக்கிறார், பல பரிசுகளை விருதுகளை பெற்றிருக்கிறார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இவருடைய எழுத்துக்களை பார்த்து மகிழ்ந்த அன்றைய துணைவேந்தர் இவரை ஒரு பகுதிக்கு தலைவராக்கினார். இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சி என்று சொல்லுவேன். ஒரு பட்டம் பெறாத ஒருவரை பட்டம் தருகிற ஒரு இடத்தில் ஒரு நாற்காலில் அமர்த்துவது என்பது மிகப்பெரிய புரட்சிகரமான செயல். அதை ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் ராஜநாராயணனை மறுக்க முடியாது, அவருடைய எழுத்தை மறுக்க முடியாது. நாம் இன்றைக்கு சொல்லப்போகிற கதை காய்ச்ச மரம். காய்ச்ச மரம், நிம்மாண்டு நாயக்கர் என்பது அவரது பெயர். கதையில் வர்ற அந்த கிழவர் வயசாளி, ரொம்ப வயசாச்சு நிம்மாண்டு நாயக்கர். அவருடைய மனைவி பேரக்காள், நல்ல பணக்காரங்க, வசதி படைச்சவங்க. 4 வீடு அவருக்கு, 3 கார வீடு, 1 பூர்வீக வீடு, 80 ஏக்கர் கரிசல் நிலம், புஞ்ச காடு, பருத்தி விளையும், மிளகா விளையும், வத்தல், 4 ஜோடி உழவு மாடு, பேரக்காலும் லேசுப்பட்டவை இல்லை. கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரும்போது 100 பவுன் நகை போட்டு வந்தா, 100 பவுன் அப்போ 40களில் நல்ல வாழ்க்கை, பெரிய சம்சாரி. அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க. நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாரு பொம்பளை பிள்ளைங்களை, பெண் பிள்ளைங்களை. இந்த 100 பவுன்ல இந்த 4 பெண் பிள்ளைகளுக்கும் நகையெல்லாம் பண்ணி போட்டு, மிச்சம் இருந்த பவுனை பேரப்பிள்ளைகளுக்கும் பண்ணி போட்டுட்டா பேரக்காள். ஆம்பளை பசங்க 4 பேருக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வழக்கமா பூகம்பம் வெடிக்கிற மாதிரி எல்லா வந்த எல்லா மகராசிகளும் தலையண மந்திரம் போட்டு பாகம் பிரிக்கணும். எத்தனை நாளைக்கு கூட்டு குடும்பத்திலேயே செக்கு மாடா இருந்து உழைக்க முடியாது, ஒன்னா இருப்போம் ஆனா பாகத்தை பிரிக்கணும்ட்டு தூவம் போட்டாங்க. பொண்டாட்டி சொன்னா அப்பில்லையது, ஆனா நேரடியா போய் நாயக்கத்தை கேட்க முடியாது, ஏன்னா எல்லாம் அவர் சம்பாதிச்சது. அதனால இப்படி பராபரியா வெளியே வர்றவங்க போறவங்கிட்ட இந்த பிள்ளைங்க 4 பையங்களும் வெளிப்படுத்தினாங்க ஆசைய. கடைசியா அவர் காதலையும் விழுந்துச்சு, நாயக்கர் காதலையும் அது விழுந்தது. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் தன் மனைவியை கலந்து ஆலோசித்தான் முடிவெடுப்பார். பேரக்கால கூப்பிட்டார், என்ன பசங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன பாகத்தை பிரிச்சுடுவோமா அப்படின்னு கேட்கிறார். பேரக்கா சொல்றா, என்னைக்கு இருந்தாலும் அது அவங்க சொத்து தானே, கொடுக்கத்தானே போறோம், இன்னைக்கே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சொல்றா. சரின்ட்டு பையங்களை கூப்பிட்டாரு நாயக்கர். பையங்களா சொத்தை பிரிச்சிடலாம், ஊர்ல போய் ஊருக்குள்ள போய் ஒரு பெரிய மனுஷனா பார்த்து, விவரம் தெரிஞ்ச ஆளா பார்த்து சொத்துக்களை பிரிக்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். பையங்க சொல்றாங்க, இன்னொருத்தர்லாம் எதுக்கப்பா, நீங்களே பார்த்து பிரிச்சு கொடுத்துருங்க. நீங்க என்ன ஒரு கைய கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையுமா வைக்க போறீங்க, பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அட கோட்டி பையகளா, உங்களுக்கு விவரமே தெரியல, சொத்து பிரிக்கிற போது ஒரு பொது மனுஷன் இருக்கணும்ப்பா, போய் நல்லா ஆளா பார்த்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றார். அப்போ 4 பேரும் சேர்ந்து போய் பாறையப்பட்டி கந்தசாமி நாயக்கர் அப்படிங்கிறவரை கூட்டிட்டு வர்றாங்க. இந்த பாறையப்பட்டி கந்தசாமி நாயக்கர் நல்ல விவரம் தெரிஞ்ச மனுஷன், 4 தெரிஞ்சவர், தெற்கே வடக்கே போய் வந்தவர், கணக்கு வழக்கு தெரிஞ்சவர். அவரை கூட்டிட்டு வர்றாங்க. அவர் வந்தோடனே நம்ம நாயக்கர் சொல்றாரு, வாருமையா பாறப்பட்டி நாயக்கரே அப்படின்ட்டு சொத்துக்களை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 4 வீடு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடுன்னு இப்ப சீட்ல எழுதுறாங்க, 4 சீட்டு போட்டு எழுதுறாங்க. அப்புறம் வீட்டில் உள்ள மல்லி மிளகாய் வத்தல் வரடி பருத்தி எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. அப்புறம் 80 ஏக்கர் கரிசல் பூமி மற்ற நிலங்கள் எல்லாத்தையும் பிரிச்சிட்டான். பிரிச்சு 4 சீட்டு குலுக்கி போடுறாங்க. ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு சீட்டா எடுக்கிறாங்க. முதல்ல வந்த முதல் மகன் 1 சீட்டை எடுக்கிறான், அதுல 3வது வீடுன்னு இருக்கு. 2வது மகன் 1 சீட்டை எடுக்கிறான், அதுல பூர்வீக வீடுன்னு இருக்கு. இவ்வளவு சொத்துக்களை பிரிச்ச பிறகும் ஒவ்வொரு மகனுக்கும் திருப்தி ஏற்படல. ஏன்னா அடுத்தவனுக்கு விழுந்த வீடு நல்ல வீடுன்னு அவன் நினைக்கிறான், இன்னொரு மகன் நினைக்கிறான் அண்ணனுக்கு விழுந்த வீடு நல்ல வீடுன்னு நினைக்கிறான். எவ்வளவு சொத்து இருந்தாலும் மனசு ரொம்ப அது இல்லையா, பிரிச்சு முடிச்சாச்சு. ஆனா எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டா, அந்த ஊர்லயே இவ்வளவு சொத்தை பிரிச்சு கொடுத்த ஒரே அப்பா இவர் தான் எல்லா பையங்களும் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். அப்போ இந்த கிழவர் ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணார்னா, பூர்வீக வீட்டுக்குள்ள போனார். போய் ஒரு பெரிய தவளை பானை, தவளை பாத்திரம், அதை கொண்டு வந்தார். அதை தூக்க முடியாம தூக்கி கொண்டு வந்தார். கொண்டு வந்து அந்த தவளை பாத்திரத்தை தலைகீழா கவுத்து கொட்டினார். கொட்டுனா அந்த பாத்திரத்துல இருந்து வெள்ளக்காரங்காலத்து வெள்ளி காசுங்க, வெள்ளி காசு 200 வெள்ளிக்காசு விழுகுது கீழே. அப்படி பொன்மாரி பொழிவது போல வெள்ளி மழை. எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. மருமக்கம்மாரெல்லாம், ஹெய் பொல்லாத கிழவனா இருக்காரியா இவரு, இன்னும் இது மாதிரி வேற எவ்வளவு வச்சிருக்காரோ நமக்கு தெரியாம அப்படி வேற நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பாறப்பட்டி கந்தசாமி நாயக்கர் நினைக்கிறாரு, எதுக்கு இந்த வேண்டாத வேலைய இந்த நிம்மாண்டு நாயக்கர் செய்யறாரு, எல்லாத்தையும் தானே பிரிச்சு கொடுத்துட்டாரு, அவ்வளவையும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. இந்த இருக்க இந்த காசை வச்சிருந்தா வயசான காலத்துல ஒரு நோய் நொடி வந்தா ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு உதவுமே, இப்படி பிரிச்சு கொடுக்கிறாரு என்று நினைச்சுக்கிட்டார். அந்த வெள்ளி காசுகளையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. கடைசியா என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி சொல்றார் ரிமாண்ட் நாயக்கர் பாரப்பட்டி நாயக்கரை பார்த்து, மாப்பிள்ள பாகம் பிரிச்சாச்சு, இது வரைக்கும் என் கைய பிள்ளைங்க எதிர்பார்த்து வந்தாங்க, இனிமே நான் வந்து பிள்ளைங்க கைய எதிர்பார்த்து வாழணும். கை மாறி போச்சு. சரி, இனிமே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மகன் வீட்லையும் இவங்க ரெண்டு பேரும், அப்பாவும் அம்மாவும், நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காலும் இருந்து வர வேண்டியது. அவங்களுக்கு வேண்டிய உடுப்பு சாப்பாடு, அவங்களுக்கு தலைக்கு ரொம்ப எண்ணெய் முக்கியம், எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, தலைக்கு எண்ணெய் இதெல்லாம் கொடுக்கணும்ட்டு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு புள்ள வீட்டில் போய் இருந்தாங்க. மொதல் ஒரு 8 மாசம் 12 மாசம் ஜாம் ஜாம்னு ஓடுனுச்சு. நல்லா 3 வேளை சாப்பாடு நல்லா போட்டாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாடு 2 வேளை சாப்பாடு ஆனிச்சு. நல்ல உடுமாத்து மாட்டு துணி எல்லாம் வர வர குறைய ஆரம்பிச்சிருச்சு. தலைக்கு வந்து தினம் எண்ணெய் கொடுத்தவங்க வாரத்துக்கு 1 தடவை எண்ணெய், கடைசியா தீபாவளிக்கு தான் எண்ணெய்னு ஆகி போச்சு கதை. எண்ணெய் இல்லாததுனால தலை வந்து சிக்குண்டது. தலை மட்டுமல்ல வாழ்க்கையே சிக்குண்டது. 1 தடவை தலையில அரிப்பு தாங்காம இந்த பேரக்காள் ஊர் குளத்துல போய் குளத்து மண்ணை எடுத்து தலையில மேல போட்டு பூசி தேய்ச்சிக்கிட்டான். அவ்வளவு அரிப்பு தாங்க முடியல. ஒரு நாள் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, இனிமே கஷ்டப்பட்டு இருக்க முடியாது, ஊரை விட்டே போயிருவோம் அப்படின்னு பேசிக்கிறான். அப்போ 4 மகள்ல நடுமக ஒருத்தி வந்தா. வந்து இவங்களை பார்த்த உடனே, இப்படி எலும்பும் தோலுமா இருக்கத பார்த்த உடனே கண் கலங்கினான். அண்ணிகளை எல்லாம் திட்டுனான், அண்ணிகளை எல்லாம் சபிச்சான், இப்படி அம்மா அப்பாவை பரிசபிக்க விட்டுருக்காங்களேன்ட்டு. சரியப்பா இந்தாங்க வச்சுக்குங்கன்னு சொல்லி கை செலவுக்கு பணம் கொடுத்து கொண்டு வந்த பலகாரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்னொரு மக வந்தா, அவளும் கண் கலங்கி, எங்களோட வந்து இருந்துருங்க அப்பா, எங்களோட வந்து இருந்துருங்க, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நாயக்கர் எல்லாம் கொண்டாங்கொடுத்தான் இடத்துல சம்பந்தபுரத்துல வந்து இருக்கப்படாதம்மா, பரவாயில்ல நீ போயிட்டு வா பரவாயில்ல அப்படின்னு அனுப்பிட்டார். இப்போ இவங்க வெளியே போயிடுவோம், ஊரை விட்டு ஓடி போயிருவோம் அப்படின்ட்டு. அதாவது காதலர்கள் மட்டும்தான் ஊரை விட்டு ஓடி போவாங்க பார்த்திருக்கோம், ஆனா பிள்ளைகளால கைவிடப்பட்டவர்களும் ஊரை விட்டு ஓடி போவாங்கன்னு தெரியுது. இப்பதான் கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கு இல்லையா, மக கொடுத்த பணம், அதை வச்சுக்கிட்டு முதல்ல கோவில்பட்டி போறாங்க. கோவில்பட்டி தான் பெரிய நகரம் பக்கத்துல. அங்கே போய் அவங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு பேரக்காள் போட்டிருந்த கம்மல், காதல கம்மல் போட்டிருந்த அந்த கம்மலையும், இந்த கிழவனார் கட்டியிருந்த அரணா கயிறு அதான் மிச்சம். 2 பேருக்கும் இவ்வளவு சொத்து வச்சிருந்தவங்க கடைசியா மிச்சம் வச்சிருந்தது அரணா கயிறும் கம்மலும் தான். அதை வித்து அதுல கிடைச்ச பணத்தையும் வச்சுக்கிட்டு புகை வண்டியில ஏறி மதுரைக்கு வந்துட்டாங்க. மதுரை ஸ்டேஷன்ல கூட்டம்னா கூட்டம், அவ்வளவு கூட்டம். இவங்களுக்கு எங்கே போறதுன்னே தெரியல, எந்த ஊருக்கு போறதுன்னு தெரியல. அப்போ ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை, பேரக்கா மடியில வந்து உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஒட்டிக்கிடுச்சு. இந்த குழந்தை எங்கே போகுதுன்னு கேட்டபோது அவங்க அப்பா அம்மாவோட ராமேஸ்வரம் போறதா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளும் ராமேஸ்வரம் போவோம்னு டிக்கெட் வாங்கி ராமேஸ்வரம் போயிட்டாங்க. ராமேஸ்வரத்துல என்ன ஆனாங்கிறத பத்தி அடுத்த வாரம் பார்ப்போம். வணக்கம் என் இனிய இதயங்களே.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் நாவலாசிரியர் திருமிகு கி ராஜநாராயணன் அவர்களின் காய்ச்ச மரம் என்ற கதையை நம்மிடையே சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திரு மா கண்ணப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.